நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உயர்தர பாடசாலைகளில் அதிகம் பேசப்படும் விடயங்களில் மிகவும் முக்கியமானது ஏற்றார் ஆகும். ஏற்றார் என்றால் என்ன? அது எவ்வாறு கணிக்கப்படுகிறது? நிறைப்படுத்துதல் மற்றும் விரைவுபடுத்தப்பட்ட கட்கனரி என்றால் என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் உயர்தர பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றி வரும் சிவா பத்மநாதன் அவர்கள். வணக்கம் சிவா.
வணக்கம் பிரபா. வணக்கம் எஸ்பிஎஸ் தமிழ் மொழி நேயர்களே.
இப்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு போகும் போது இந்த ஏச்சார் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றித்தான் எல்லோரும் பேசுவார்கள் அல்லவா? அந்த ஏச்சார் என்றால் என்னவென்று கூறுங்களேன்.
ஆமாம், ஆஸ்திரேலியன் டெர்ஷரி அட்மிஷன் ரேங்க் என்பதின் சுருக்க குறியீடே ஏச்சார் என அழைக்கப்படுகின்றது. இதன் வரையறையை நாங்கள் நோக்குவோமா இருந்தால், ஆண்டு 12 பரீட்சைக்கு தோற்றும் 16 தொடக்கம் 20 வயதான சம வயது குழுக்களின் நிலை, அதாவது ரேங்கினை அவர்தம் அடைவினை கொண்டு ஒப்பு நோக்கி அல்லது ஒப்புட்டு நிலைப்படுத்தும் ஒரு சுட்டன் அல்லது குறிகாட்டி என்று நாங்கள் சுருக்கமாக வரையறுத்துக் கொள்ளலாம். இதன் வீச்சு, இந்த குறிகாட்டியின் வீச்சு 0.9995 ஆக இருக்கின்றது. உதாரணமாக, நாங்கள் ஒரு 90 என்ற அடைவினை எட்டாரில் கொண்டு ஒரு மாணவன் இருப்பானாயின் அவன் முதல் 10% மாணவர்களில் ஒருவனாக இருப்பான்.
நீங்க சொல்ற அந்த ஏற்றாரை வந்து எவ்வாறு கணிப்பது அல்லது கால்குலேட் பண்ணுவது என்று கூறுங்களேன்.
ஆமா, ஏற்றாரின் கணிப்பீடு அல்லது மதிப்பீடு என்பது ஒரு சிக்கலான, மிகவும் நீண்ட ஒரு மதிப்பீட்டு முறைமை அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் நினைப்பது போல இது ஒரு புள்ளி அல்ல, இது ஒரு சதவீதம் அல்லது ஒரு நிலை அல்லது மட்டம் என்று கூட நாங்கள் கூற முடியாது. இது தனித்து ஒரு குறிகாட்டி அல்லது குறிகாட்டும் சுட்டன் என்றே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நியூ சவுத் வேல் மாநிலத்தை பொறுத்தவரையில் பிரபா, இந்த கணிப்பீடுகளிலே 10 யூனிட்ஸ் அலகுகள் உள்ளடங்களான பாடங்கள் உள்ளீர்க்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் அவற்றினுடைய ஸ்கேல் மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறைப்படுத்தப்பட்ட புள்ளிகள் தான் அங்கு அந்த கணிப்பீட்டிலே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 10 அலகுகளிலே கட்டாயமாக ஆங்கிலம் 2 யூனிட், இங்கிலீஷ் வந்து கட்டாயமாக உள்ளிக்கப்படுகின்றது. அதனுடன் ஏனைய 8 அலகுகள் அந்த மதிப்பீட்டிலே உள்வாங்கப்படுகின்றன. அதனுடன் ஒரு சிறு குறிப்பு, ஆக குறைந்தது 4 பாடங்களிலாவது இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் உள்ளீடுகளே இந்த கணிப்பீட்டுக்கு உள்வாங்கப்படுகின்றது. அதை விடுத்து இந்த கணிப்பீட்டிலே 110 ஒருங்கமை சமன்பாடுகள் அல்லது நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோமா இருந்தால் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்கள் பங்கு கொள்கின்றன. ஏனெனில் பாடசாலைகளிலே 27,000 மேற்பட்ட வேறுபட்ட பாட சேர்மானங்கள், அதாவது கோர்ஸ் காம்பினேஷன்கள் இருக்கின்றபடியால், அத்துடன் 110 பாடங்கள் இருக்கின்றபடியால், இவை ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனியே இந்த ஸ்கேல் மார்க்ஸை கணிப்பீடு செய்கின்ற காரணத்தினாலே இக்கணிப்பீடானது ஒரு சிக்கலானதும் நீண்டதுமானதாக இருக்கின்றது பிரபா.
இப்ப வந்து நீங்கள் இங்க சொல்லுகின்றீர்கள், இதை கணிப்பதுக்கு பல சமன்பாடுகளை பாவிப்பார்கள் என்று. ஆனால் இந்த பாடங்களை பொறுத்தவரையில் ஸ்கேலிங் அல்லது நிறைப்படுத்துதல் அதிகரித்த பாடங்கள் என்று சிலவற்றை சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் என்ன அந்த ஸ்கேலிங் அல்லது நிறைப்படுத்துதல் என்றால் என்ன என்று கூறுங்களேன்.
ஸ்கேலிங் அல்லது நிறைப்படுத்தல் என்பது சாதாரணமாக பாடங்களுக்கு இடையேயான கடினத்தன்மை அல்லது வேறுபாட்டை களைதல் அல்லது நீக்கும் ஒரு முறைமையாக கொள்ளப்படுகின்றது. நான் உதாரணமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆப்பிளையும் ஓரஞ்சையும் ஒப்பு நோக்கும் போது அவற்றை ஒரு தராசின் இரு தட்டுகளிலே வைக்கும் பொழுது ஒரு பழம் கூடிய நிறைய கொண்டிருக்கும். அந்த நிறையை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு அவற்றை ஒப்பு நோக்காது, அவற்றினுடைய கலோரி பெறுமானம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறியும் ஒரு முறைமை மூலம் அவற்றினை சமப்படுத்துகின்ற ஒரு நிலைதான் ஸ்கேலிங் ஆகும். இன்னொரு விதமாக நான் சொல்வதாக இருந்தால், வெவ்வேறு நாட்டு நாணயங்களின் பெறுமதியை எவ்வாறு நாங்கள் ஒப்பு நோக்குகின்றோம் என்றால், நாணய மாற்று விகிதங்கள், உதாரணமாக அமெரிக்கன் டாலரையும் ஆஸ்திரேலியன் டாலரையும் நாங்கள் நாணய மாற்றி விகிதத்தை கொண்டு தான் ஒப்பு நோக்குகின்றோம் அவற்றின் பெருமானம். இதே வகைபாகத்தைத்தான் இந்த ஸ்கேலிங் முறைமையும் இந்த பாடங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை களைவதற்காக கையாளுகிறார்கள். ஸோ இது வந்து பெரும்பாலும் ஸ்கேல் மார்க்ஸ் அல்லது HSE பரீட்சை புள்ளிகள் ரோ மார்க்ஸை விட குறைவாக இருப்பது இயல்பு. ஏனெனில் நாங்கள் உதாரணமாக நான் ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லலாம், பௌதிகவியல் அல்லது இயற்பியல் பாடத்துக்கு குறித்த ஒரு வருடத்தில் ஒரு மாணவன் 91 புள்ளிகளை HSE இறுதி பரீட்சையில் எடுத்திருந்தால் அவனது நிரல்படுத்தப்பட்ட புள்ளி அல்லது ஸ்கேல் புள்ளியானது 84.6 புள்ளியாக காணப்படும். ஏனெனில் அப்பாடத்துக்குரிய சராசரி நிரல்படுத்தப்பட்ட புள்ளி குறித்த ஆண்டில் 61.0 இருக்கின்றது.
இப்ப வந்து 50% இறுதி பரீட்சையில் இருந்தும் மிகுதி 50% பாடசாலை பரீட்சைகளில் இருந்தும் தான் ஒருவருக்கு 12 வகுப்புக்கு கொடுக்கின்றார்கள். அப்படியாயின் வெவ்வேறு பாடசாலைகளில் வெவ்வேறு பரீட்சைகள் வெவ்வேறு கடினமாகவோ இலகுவாகவோ இருக்கும். அப்படியான கட்டத்தில் எவ்வாறு மாணவர்களின் பெறுபேறுகளை சமப்படுத்துவார்கள் என்று கூறுவீர்களா?
இது ஒரு பொதுவான கேள்வியும் பலர் மத்தியில் இருக்கும் ஒரு ஐயம் அல்லது ஐயப்பாடாகவும் இருக்கின்றது. இருந்தபோதும் இந்த பாடசாலை மட்டத்திலேயே கொடுக்கப்படுகின்ற கணிப்பீடு அல்லது பரீட்சை புள்ளிகளானது நேரடியாக இந்த ஸ்கேலிங் முறைமைக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை. மாறாக அவற்றை நாங்கள் செம்மைப்படுத்துகின்றோம். அதை மொடரேஷன் என்று சொல்லுவார்கள். எவ்வாறு மொடரேஷன் நடக்கிறது என்றால், குறித்த அந்த பாடசாலை மாணவர்கள் HSE இறுதி பரீட்சையில் தோற்றும் புள்ளிகளை நிறைப்படுத்தி அந்த புள்ளிகளின் பரம்பல்களுக்கு ஏற்ப பாடசாலை கணிப்பீட்டு புள்ளிகள் மீளவும் செம்மையாக்கப்படும். இதன் மூலம் அந்த வேறுபாடு அல்லது கடினத்தன்மைகள் பாடசாலைக்கு பாடசாலை இருக்கின்ற நிலைமை முற்றாக நீக்கப்படுகின்றது.
அக்சலரேட்டட் பாடங்கள் அல்லது விரைவுபடுத்தப்பட்ட கற்கினர் என்று கூறுகின்றார்களே, அப்படி என்றால் என்ன?
அது மாணவர்களின் கற்றல் சுமையை குறைக்கும் ஒரு உபாயமாக சில பாடசாலைகள் மட்டும் ஆண்டு 11 சில பாடங்களை HSE பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். அதுதான் பிரபா நான் ஏற்கனவே கூறியது போல அந்த சம வயது குழுக்களை ஒப்பிடுகின்ற பொழுது 16 20 மாணவர்களை ஒப்பிட்டே இந்த HR கணிக்கப்படுகின்றது. இருந்த போதும் இது ஒரு குறித்த ஆண்டில் தோற்றுகின்ற மாணவர்களின் பெறுபேறுகளை மட்டுமே உள்வாங்கி அதன் அடிப்படையிலே இந்த குறிகாட்டியானது கணிக்கப்படுகின்றது.
இப்பொழுது அந்த பாடங்களை பொறுத்தவரையில் 11-12 வகுப்பு மாணவர்கள் சிலர் கூறுவார்கள் நாங்கள் 10 எடுக்கின்றோம், மற்றவர்கள் கூறுவார்கள் 12-14 என்று கூறுகின்றார்கள். ஆனால் 12 வகுப்பு இறுதி பரீட்சையில் 10 எடுத்தால் காணும். அப்படியான சந்தர்ப்பத்தில் ஏன் சில மாணவர்கள் வெவ்வேறு அல்லது அதிக சுமையுள்ள பாடங்களை எடுக்கின்றார்கள்?
அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. மாணவர்கள் தங்களுடைய இயலுமை அல்லது ஆற்றல்களுக்கேற்ப அவர்கள் 10 அலகுகளை கொண்ட பாடங்களை எடுப்பதன் மூலம் உச்ச புள்ளிகளை அடையக்கூடிய அல்லது அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள முதல் 10 அவர்கள் இந்த HR கணிப்பிலே உட்படுத்துகின்றது ஒரு காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக அவர்கள் கட்டாயம் இந்த 2 அல்லது 2 இங்கிலீஷ் அந்த 10 உள்ளடக்கப்பட வேண்டும். அதை விடுத்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அதனுடைய விரிவாக்கமான எக்ஸ்டென்ஷன் 1 எக்ஸ்டென்ஷன் 2 போன்ற அலகுகளையும் சேர்த்து அவர்கள் சில நேரங்களிலே 10 அலகுகளை அல்லது யூனிட் சப்ஜெக்டுகளை தெரிவு செய்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் அங்கு ஏதாவது 10 உச்ச புள்ளிகளை பெறுவது. இருந்தபோதும் இது சில மாணவர்களுக்கு கடினமானமும் அவர்களுடைய நேர விரியத்தையும் ஏற்படுத்துகின்றது.
அதாவது மாணவர்கள் எத்தனை யூனிட்ஸ் எடுத்தாலும் இறுதியாக அவர்கள் திறமையாக செய்த 10 தான் HR கால்குலேஷன் கணிப்புக்கு கொண்டு செல்வார்கள் அல்லவா?
ஆமா, ஆங்கில பாடம் உட்பட மொத்தமாக 10 உச்சமான அவர்களுடைய பாட பெறுபேறுகளே இந்த கணிப்பிலே உள்வாங்கப்படும்.
HR மாதிரி சில பாடசாலைகளில் IB என்றும் ஒரு ஸ்ட்ரீம் இருக்கின்றது. இந்த HR எடுப்பதற்கு, அதாவது அதிக உச்ச அளவிலான HR பெறுவதற்கு இந்த பாடங்களின் தெரிவுகளும் அதில் ஆதிக்கம் செலுத்துகின்றதா?
உண்மையிலேயே இந்த HR முறைமை அதனுடைய கணிப்பீடுகளானது இவ்வாறான பாட தெரிவுகளை களைவதுதான் முதன்மையான நோக்கமாக இருந்தாலும் பல்வேறுபட்ட பழைய அல்லது கடந்த கால ஸ்கேலிங் மாஸ்களின் பெறுபேறுகளை கொன்று சில நிறுவனங்கள் அவற்றை இலகுவான பாட அல்லது அதிஉச்ச ஸ்கேலிங் மாஸ் அல்லது எச்ஆரை பெறக்கூடிய பாடங்களை அவர்கள் நிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதனை நான் சிட்னி மார்னிங் ஹெரால்ட்ஸ் என்ற பத்திரிகையிலே நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2020 ஜூலை மாதம் 31 பிரசுரத்தின்படி அட்வான்ஸ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் 1, எக்ஸ்டென்ஷன் 2, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த பாடங்களை அவர்கள் அதிக புள்ளிகளை அல்லது அதிக எட்டார் அடைவினை பெறக்கூடியதாக கருத்தில் கொண்டாலும் இது ஒருபோதும் அல்லது எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது உண்மையாகாது. ஏனெனில் இதை விட வெவ்வேறுபட்ட பாட சேர்மானங்களை எடுத்த மாணவர்களும் அதிஉச்சமான 99.95 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாட தெரிவானது மாணவர்களுடைய ஆர்வம் மற்றும் அவர்கள் எதிர்காலத்திலே என்ன தொழிற்துறையை அல்லது கைத்தறியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதிலே தான் பிரதானமாக தங்கியிருக்கும் அல்லது தங்கியிருக்க வேண்டும்.
மிகவும் நன்றி சிவா. மிகவும் உபயோகமுள்ள கருத்துக்களை SBS தமிழ் ஒலிபரப்புடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபா. நன்றி நேயர்களே.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.